அதிகாலையில் தேவனின் சத்தத்தை கேட்க வாஞ்சியோடு இருக்கும் சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறோம். தினமும் இந்நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.
எங்களுக்கு மிகவும் பிரியமான வேதாரட்சிணர்களே, இன்று நாம் உன்னத பாட்டின் புத்தகத்திலே 2:5 முதல் 13 வரை சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன் உன்னத பாட்டு 2:5. திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள், நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்டவர்களை இயேசுவோடு தனிப்பட்ட உறவு வைத்திருக்க அழைத்து வருகிறார். அதுவே அவர்களை திருப்தி செய்கிறதாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த கிரியைகளுக்காக பிதாவாகிய தேவன் அவர் மேல் திருப்தி அடைந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதை குறித்து உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு திருப்தி உண்டா? இயேசு கிறிஸ்துவின் திருப்தியையும் மன மகிழ்வையும் சந்தோஷத்தையும் நாமும் பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாயிருக்கிறோம். உணவுப்பாட்டு புத்தகத்தை நேரம் செலவு செய்து நீங்கள் வாசித்து தியானித்து பாருங்கள். அநேக பரிசுத்தவான்கள் இந்த புத்தகத்தை வாசித்து தியானித்ததின் மூலம் தேவனோடு உள்ள உறவிலே மிகவும் நெருக்கமாகிக் கொண்டார்கள். ஒரு சபை ஊழியரின் வாழ்க்கையிலே நடந்ததை சற்றே கவனியுங்கள். அவர் தன்னுடைய சபை விசுவாசிகளை வீடுகளிலே போய் அடிக்கடி சந்தித்து பேசுவாராம். அப்பொழுது அவருடைய சபை உறுப்பினர்கள் தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்வது வழக்கம். ஒருமுறை ஒரு சபை அங்கத்தினரை சந்தித்த பொழுது அவர் இவரிடத்திலே, ஐயா, இயேசுவை தியானிப்பது என்பது எவ்வளவு இனிமையான அனுபவம். நான் இரவிலே படுக்கையிலே படுத்துக்கொண்டு இயேசு எவ்வளவு அற்புதமானவர் என்று யோசித்துக் கொண்டே இருப்பேன். அப்பொழுது என் படுக்கையை சுற்றிலும் தேவனுடைய மகிமை பிரகாசிக்கும். அவரை தியானிப்பது மிகுந்த மகிழ்ச்சியை எனக்கு கொடுத்தது. பின்னால் என்னால் எழுந்திருக்கக்கூட முடியவில்லை. எனவே நான் தேவனை நோக்கி கதறி, தேவனே, உம்முடைய மகிமையின் பிரகாசத்தை தயவுசெய்து நிறுத்தும், என்னுடைய வயதான இந்த சரீரம் தாங்காது என்று கூறினாராம். இதேபோல மூன்றாம் வானவரை எடுக்கப்பட்ட அப்போஸ்தலனாய் பவுலின் அனுபவத்தையும் சற்றே எண்ணி பாருங்கள். நமக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். ஒருவேளை இந்த அனுபவத்திலே நாம் காலடி கூட எடுத்து வைக்கவில்லை என்று கூட சொல்லலாம். தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே மிகவும் குறைபட்ட நிலைமையிலே நாம் காணப்படுகிறோம். இந்த ஐக்கியம் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்திலே முழுமையாக கிடைக்கும். என்றாலும் இப்பொழுதே தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே நாம் பெருக வேண்டியதும் அவசியமானதாயிருக்கிறது. இந்த தேவனோடு உள்ள அற்புத ஐக்கியம் முரண்பாடுள்ள உண்மை போல காணப்படுகிறது. நாம் அதை வாஞ்சிக்கும் பொழுது நம்மால் தாங்க முடியாத அளவு தேவன் தம்முடைய மகிமையினாலே நிரப்புவார். உன்னதப்பாட்டு 2:6, அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்கிறது. அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது என்பது அவர் நம்மை கடைசி வரை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர் என்பதை அடையாளமாய் சொல்கிறது. அவரது வலது கை அணைத்துக் கொள்கிறது என்பது நம்மை சோதனையில் நின்று விலக்கி காக்க வல்லவர் என்பதை காட்டுகிறது. உன்னதப்பாட்டு 2:7, எருசலேமின் குமார்த்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்கப்படாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். உங்களோடு அவர் கொண்டிருக்கும் ஐக்கியத்திலே அவருக்கு இடையூறாயிருப்பது என்ன? உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற பாவம் மற்றும் முரட்டாட்டமான சுவாவமே ஐக்கியத்திற்கு தடையாயிருக்கிறது. அவரிலே நாம் திருப்தியாயிருந்தால் மட்டும் போதாது, அவர் நம்மிலும் திருப்தி அடைய வேண்டும். நாம் இப்பொழுது உன்னத பாட்டின் 2 பாடலுக்குள்ளே வருகிறோம். சாலமோன் வெளியிடத்திற்கு சென்றிருக்கிறார். அவருடைய வீடு திரும்பலுக்காக மணவாட்டி மிகவும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாள். மணவாளனுடைய வருகைக்காக காத்திருக்கும் மணவாட்டியின் எதிர்பார்ப்பை காண்பது மிகவும் ஆச்சரியமான காரியமாகும். இதேபோல சபையானது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கிறது. சபை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்படுவதற்காக, அவரோடு சென்று என்றென்றும் இருப்பதற்காக அவருக்கு காத்திருக்கிறது. உணவுப்பாட்டு 2:8, இது என் நேசருடைய சத்தம், இதோ அவர் மலைகளின் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். இது என் நேசருடைய சத்தம். இயேசு கிறிஸ்துவுடைய சத்தத்தை குறித்து அவரே யோவான் 10:27-28 கூறியிருக்கிறார். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை என்கிறார். இது என் நேசருடைய சத்தம். அவர் வருகிறார். இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகையிலே அவருடைய சத்தம் கேட்கப்படும் என்பதை எப்பொழுதாவது நீங்கள் சிந்தனை செய்திருக்கிறீர்களா? அவரை அறிந்த ஜனங்களால் நிரம்பியுள்ளதே அவருடைய சபை. நாம் அவருடைய மரணத்தை குறித்தும் அவருடைய அடக்கத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் கேட்டிருக்கிறோம். நாம் இன்று அவருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறோம். எனவே அவர் வரும்பொழுது அவருடைய சத்தத்தையும் கேட்போம். நாம் அதை தெரிந்து கொள்வோம். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்றே அவர் கூறுகிறார். அவர் யார் என்று ஆடுகளுக்கு தெரியும். இயேசு தன்னுடைய சபையை உலகத்திலிருந்து அழைத்து செல்ல வரும்பொழுது கர்த்தர் தாமே, அதாவது தனிப்பட்ட முறையிலே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று 1 தெசலோனிக்கேயர் 4:16 பார்க்கிறோம். இதில் ஆரவாரம், சத்தம், எக்காலம் போன்றவை இயேசுவினுடைய சத்தமாகும். இது என் நேசருடைய சத்தம், இதோ வருகிறார். அவருடைய ரகசிய வருகையை பற்றிய சிறந்த ஒரு ஓவியம் இது இல்லையா? இயேசுவினுடைய ரகசிய வருகைக்கும் வெளிப்படையான வருகைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ரகசிய வருகையிலே நாம் அவருடைய சத்தத்தை கேட்கிறோம் என்று தியானித்தோம். அவருடைய வெளிப்படையான வருகையிலோ காதுக்கு வேலை இல்லை, கண்ணீர்க்கே வேலை. ஏனென்றால் அங்கே அவருடைய மகிமையை காண்பார்கள். மத்தேயு 24:30, அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் என்று சொல்கிறது. ஆனால் ரகசிய வருகையிலோ, அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுதோ, இது என் நேசருடைய சத்தம் என்றுதான் கேட்கிறோம். இதோ அவர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். இது கவிதை நடையாய் இருக்கிறது இல்லையா? இதுதான் பிரியமானவர்களே உன்னத பாட்டு. இன்றும் தேவன் பாடல்கள் வழியாக நம்மோடு பேசுகிறார். டிரான்ஸ்வல் ரேடியோவின் இந்த நிகழ்ச்சிகளை கேட்கிற பலர் கர்த்தருடைய வார்த்தை தங்களுக்கு பயனுள்ளதா இருக்கிறது என்பதை குறித்து எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். மட்டுமல்ல, அவர்கள் இருந்த சூழ்நிலையிலே பாடல்களும் எப்படி அவர்களுக்கு ஆசீர்வாதமானதாய் அமைந்ததென்றும், அதன் மூலமாகவும் கர்த்தர் எப்படி அவர்களோடு பேசினார் என்றும் கூறுகிறார்கள். அந்த பாடல்களுக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் கால்களை பற்றி நாம் அநேக காரியங்களை தியானிக்கலாம், பேசலாம். இயேசு கிறிஸ்துவின் அவயவங்களை குறித்தே நீண்ட செய்தி கொடுக்கலாம். அவருடைய கண்கள், கண்ணீரால் கலங்கின கண்கள், மேலும் அவருடைய கைகள், அவருடைய உதடுகள், இவ்வாறு அவருடைய அங்கங்களை பற்றி நாம் பேசிக்கொண்டே செல்லலாம். முற்காலங்களிலே லெந்து என்னும் காலத்தை அனுசரிக்கும் விசுவாசிகள் இயேசுவின் அங்க மகத்துவங்கள் என்ற ஒரு புத்தகத்தை தொடர்ச்சியாக வாசிப்பார்கள். அந்த புத்தகத்திலே இயேசுவின் ஒவ்வொரு அங்கத்தை குறித்தும் அதன் மகிமை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல அவருடைய கால்கள், சங்கீதம் 18:33 சங்கீதக்காரன் இவ்வாறு கூறியிருக்கிறார், அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். சங்கீதம் 22 தலைப்பு என்ன தெரியுமா? அகிலே ஷகார் என்பது. இதற்கு பின் காலை பொழுதின் பெண்மான் என்று அர்த்தம். இதில் இயேசுவினுடைய துக்கம், பாடுகள், சிலுவை மரணம் போன்றவை சொல்லப்பட்டிருக்கிறது. பின் காலை பொழுதை பற்றிய சித்திரம் இது. இரவெல்லாம் நாய்கள் பெண்மானை துரத்தி செல்கிறது. இறுதியிலே பிடித்து சதையை கடித்து இழுத்து தின்கிறது. அதை கொல்லவும் முயற்சிக்கிறது. சங்கீதம் 22:16, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். இவ்வாறு பாடுபட்டு மறித்த இயேசு என்ன ஆனார்? 3 நாளில் காலை வரும்பொழுது நாம் என்ன பார்க்கிறோம்? அவர் காலை பொழுதின் பெண்மானாயிருக்கிறபடினாலே மலை உச்சியின் மேலே நிற்பார். அவர் உயிரோடு எழுந்து வந்து நிற்பார். ஆம், அவர் உயிர் தெழுந்து விட்டார். அவர் மரணத்தினின்று விடுவிக்கப்பட்டு விட்டார். அவர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். அவர் பூமிக்கு திரும்ப வருவதை பற்றிய சிறந்த ஓவியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். தடை கல்லாக காணப்பட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு படிக்கட்டுகளாக மாற்றியிருக்கிறார். நமக்கு வழியை ஏற்படுத்தியிருக்கிறார். அவரே வழியாயிருக்கிறார். அவர் மீண்டும் பூமிக்கு வருவார். அதன் ஓவியம்தான் இது. அவர் பெண் மானாக மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். இப்பொழுது அவர் இன்னும் நெருங்கி வருகிறதை இந்த வசனத்தில் பார்க்கிறோம். கவனியுங்கள், 1:2-9, என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் உப்பாயிருக்கிறார். இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகணி வழியாய் பார்த்து கிராதியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். இன்று அவர் சுவருக்கு பின்னால் நிற்கிறார். அவர் பிதாவின் வலது பார்சத்திலே இருக்கும்படி பரலோகம் சென்றிருக்கிறார். நாம் இங்கே இருக்கிறோம். இது எப்படி இருக்கிறது என்றால், இயேசு 5000 பேரை போஷித்த பின்னர் மலைக்கு தனியாக சென்று ஜெபிக்க சென்றதைப் போல இருக்கிறது. அவர் மலையிலே இருந்தார், சீஷர்கள் கீழே கலிலேயா கடலிலே புயலின் சீற்றத்தின் மத்தியிலே போராடி கொண்டிருந்தார்கள். இவ்வாறுதான் இன்றும் காணப்படுகிறது. நாம் கீழே புயலிலே போராடி கொண்டிருக்கிறோம், அவரோ பரலோகத்திலே தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அவர் சுவருக்கு புறம்பே நிற்கிறார், நாம் இங்கே நிற்கிறோம். சூரியனுக்கு கீழே காணப்படும் எல்லாமே நம்மை அவரை விட்டு தூரமாகவே வைக்கிறது. உலகம், மாமிசம், பிசாசு இவை எல்லாமே அவரை விட்டு நம்மை பிரித்து தடுப்பு சுவர் போல நம் நிற்கிறது. அவர் சுவருக்கு புறம்பே நிற்கிறார். ஆனால் அவர் சகேயுவிடம் கூறிய அதே வார்த்தையை நம்மை பார்த்தும் கூறுகிறார். லூக்கா 19:50 சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று இயேசு கூறியது போல நம்மை பார்த்தும் அவர் கூறுகிறார். இன்றும் அவர் உங்கள் வீட்டிலே வந்து தங்கி உங்களோடு போஜனம் பண்ண விரும்புகிறார். அதாவது உங்கள் வாழ்க்கையிலே உங்களோடு கூட ஐக்கியப்பட விரும்புகிறார். சகேயுவிடம் அவர் கூறியது போலவே அந்த ஆயக்காரனோடு சென்று போஜனம் பண்ணி ஐக்கியம் கொண்டார். பிரியமானவர்களே, நீங்களும் அவரை அழைப்பீர்கள் என்றால் அவர் உங்கள் வீட்டிற்கும் வருவார், உங்களோடும் ஐக்கியம் கொள்வார். யோவான் ஸ்நானகன் அவரை பார்த்து இவ்வாறு கூறினான், யோவான் 1:26, நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். இன்று உலகம் அவரை அறியாதிருக்கிறது, அவர் மதிலுக்கு புறம்பே நிற்கிறார். வேறுபாடாகிய சுவர் தேவனுக்கு எதிரான மக்களுடைய துரோகமாகிய சுவராயிருக்கிறது. மக்களுடைய பாவமாகிய சுவர் தேவனுக்கும் மனுமக்களுக்கும் இடையிலே நின்று கொண்டிருக்கிறது. உன்னதப்பாட்டு 2 10-13 வரை வாசிக்கிறேன். என் நேசர் என்னோடே பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா. இதோ மாரி காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது, அத்தி மரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்து தன்னையே அதற்காக கொடுத்து விட்டார். ஏனென்றால் அவர் அந்த சபையை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்வதற்காக வரப்போகிறார். இந்த சபையை ஒரு பரிசுத்தமான சபையாக தன்னிடத்திலே எடுத்துக் கொள்ளப் போகிறார். எனவேதான் விசுவாசிகள் அந்த சுத்திகரிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டியது அவசியமானதாயிருக்கிறது. அவருடைய வசனமாகிய தண்ணீரை கொண்டு அவர் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துகிறவராயிருக்கிறார். எனவேதான் சபைகளிலே வேத ஆராய்ச்சி நடத்துகிறோம். இந்த மணவாட்டியாகிய சபையை அவர் கரைத்தரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன்னே நிறுத்துவார். எனவேதான் என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா என்று மணவாட்டியாகிய சபையை பார்த்து கூறுகிறார். இதோ மாரிகாலம் சென்றது, இது குளிர்காலத்தை குறிக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள குளிர்காலம் கடந்து சென்று விட்டது என்கிறார். மழை பெய்து ஒழிந்தது, இதன் பொருள் என்ன? புயல் போன்ற வாழ்க்கையிலே அமைதி உண்டாகும் என்று சொல்கிறார். தேவனுடைய பிள்ளையே, இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே கடினமான சூழ்நிலையிலே இருக்கிறீர்களா? யோவான் 16:33 இயேசு சொல்வதை சற்றே கவனியுங்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே துன்பம் சூழும் பொழுது மனமுடைந்து போய்விட வேண்டாம். நீங்களும் ஒரு தேவனுடைய பிள்ளை என்பதற்கு இதுவும் ஒரு அடையாளமாயிருக்கிறது. அவர் வரும்பொழுது எல்லா உபத்திரவங்களும் முற்றிலும் நீங்கி போகும். உங்கள் கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார். உடைந்து போன ஒவ்வொரு உள்ளங்களும் சுகமாக்கப்படும். நாம் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்பொழுது எல்லா துக்கங்களும் அகன்று போகும். இதோ மாரி காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது. அடுத்ததாக பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து தன்னுடையவர்களை தன் ஆயத்தப்படுத்தின அழகான வீட்டிற்கு அழைத்து செல்வார். அந்த வீட்டிலே அழகான பூந்தோட்டமும் இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். புதிய எருசலேமிலே அழகான மலர்கள் பூத்து குலுங்குவதை நினைக்கும் பொழுது எத்தனை இனிமையானதாயிருக்கிறது இல்லையா? குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது. இது ஒரு அருமையான விளக்கம். நாம் அவருடைய சந்நிதிக்குள் சென்றவுடன், அவருடன் இருக்கும்படி எடுத்துக் கொள்ளப்பட்டவுடன், அங்கே பாடல்கள் மிக முக்கியமான இடத்தை பெறுவதை நாம் பார்க்க முடியும். வேதபுஸ்தத்திலே குறிப்பாக சுவிசேஷங்களிலே பாடல்கள் மிகவும் முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறதை நீங்கள் எப்பொழுதாவது கவனித்திருக்கிறீர்களா? லூக்கா என்ற மருத்துவர் மற்ற சுவிசேஷங்களிலே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி கூறாத அநேக சம்பவங்களை, பிறப்பிற்கு முன்னுள்ள சம்பவங்களையும் பின்னுள்ள சம்பவங்களையும் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். இதிலே அவர் அநேக பாடல்களையும் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. சகரியாவின் பாடல், எலிசபெத்தின் பாடல், மரியாளின் பாடல், அன்னாளின் பாடல் மற்றும் சிமியோனின் பாடல். அது மட்டுமல்ல, தேவ தூதர்களின் பாடலையும் அங்கே நாம் பார்க்கிறோம். அதேபோல ஆதி திருச்சபையானது பாடலோடு ஆரம்பமானது. இந்த மக்களுடைய மகிழ்ச்சியானது ரோம சாம்ராஜ்யத்தின் கவனத்தை ஈர்த்தது. அதேபோல ஒரு நாளிலே நாமும் தேவனுடைய சன்னிதியிலே வரும்பொழுது அங்கே நாம் புதிய பாடலை பாடப்போகிறோம். ஏனென்றால் அவர் மகத்துவமான காரியங்களை செய்திருக்கிறார், வல்லமையான காரியங்களை செய்திருக்கிறார், அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறார், அன்பு நிறைந்த காரியங்களை செய்திருக்கிறார். இந்த புது பாட்டை நாம் இப்பொழுது பாட இயலாது. நாம் மகிமையின் சரீரத்தை உடையவர்களாக பரலோகத்திலே காணப்படும் பொழுது தேவன் கொடுக்கும் அந்த புதிய குரலினாலே அந்த பாடலை நாம் பாடப்போகிறோம். அவருடைய நாமத்திற்குரிய மகிமையையும் கனத்தையும் நம்முடைய இருதயத்தை உயர்த்தி துதி செலுத்தி நாம் பாடப்போகிறோம். பறவைகளின் இனிமையான சத்தமும் விரிந்திருக்கும் மலர்களும் கர்த்தருடைய ரட்சிப்பிற்கு நாம் மகிழ்ச்சியின் நன்றியுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகின்றன. மிகவும் பழைய வேதாகம நகல்களிலே இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது சில காரியங்கள் நம்முடைய கவனத்தை ஈர்க்கிறது. பாடும் காலம் வந்தது என்று கூறப்படுவது அதிலே கிளை நறுக்கி சுத்தம் பண்ணும் காலம் வந்தது என்ற அர்த்தத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. குருவிகள் பாடும் காலமும் திராட்சை செடியை கிளை நறுக்கி சுத்தம் பண்ணும் காலமும் ஒன்றாகவே காணப்படுகின்றன. எனவே இங்கே பாடலை குறித்து சொல்கிறாரா அல்லது கிளையை நறுக்கி சுத்தம் பண்ணுவதை குறித்து சொல்கிறாரா என்பதை உறுதி செய்வது கடினமானதாய் காணப்படுகிறது. கிளைகளை வெட்டி சுத்தம் பண்ணுவதை குறித்து இயேசு கிறிஸ்துவும் யோவான் 15:2 தெளிவுபட கூறியிருக்கிறார். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடியதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடியதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இந்த சுத்தம் பண்ணுதல் என்ற சொல் திராட்சை செடியை கிளை நறுக்கி சுத்தம் பண்ணுவதை குறிக்கிறது. இதனால் திராட்சை செடிகள் அதிக கனிகளை கொடுக்குமாம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் இப்பொழுது கிளை நறுக்கி சுத்தம் பண்ணப்படும் காலத்திலே நாம் இருக்கிறோம். ஆனால் நாம் பாடல் பாடும் காலம் நெருங்கி வருகிறது. ஒரு நாளிலே நாம் பரலோகத்திலே பாடல் துணியோட அவருடன் மகிழ்ந்திருக்கப் போகிறோம். இது ஒரு அருமையான ஓவியமாயிருக்கிறது இல்லையா? காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்திலே கேட்கப்படுகிறது என்று வாசித்தோம். இன்றைய நாட்களிலேயும் இது சாதாரணமாக காணப்படுகிற பறவைதான். இஸ்ரவேலிலே இது அதிகமானதாய் காணப்படுகிறது. புறா எப்பொழுதும் சமாதானத்தின் சின்னமாய் கருதப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட பிரளயத்திலே தண்ணீர் வடிந்து விட்டதா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக புறா பயன்படுத்தப்பட்டது. அது அவ்வாறு பறந்து சென்று ஒலிவ இலையை கொண்டு வந்தது என்று நாம் பார்க்கிறோம். இது சமாதானத்தின் சின்னம். ஏனென்றால் தேவனுடைய நியாய தீர்ப்பின் தண்டனை முடிந்து விட்டது என்பதை புறா உறுதிப்படுத்தியது. இதுபோலத்தான் நம்மீது உள்ள நியாய தீர்ப்பின் தண்டனை கடந்து சென்று விட்டது என்பதை புறா நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தின் நியாய தீர்ப்பான தண்டனையை சிலுவை பாடுகள் மூலமாக அகற்றிவிட்டார். அவர் நம்முடைய பாவங்களை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு நம்முடைய தண்டனையை நிறைவேற்றிவிட்டார். எனவே நம்மீது வரவேண்டிய தேவ கோபாக்கினை தீர்ப்பு கடந்து சென்று விட்டது. இப்பொழுது ரட்சிப்பின் பணி நிறைவேறியுள்ளது என்பதை புறா உறுதிப்படுத்துகிறது. அருமையானவர்களே, நான் நல்லவனாயிருப்பதனாலே கிறிஸ்து என்னை ரட்சிக்கவில்லை, கிறிஸ்து செய்த முடித்த பணியினாலே தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய பாவம் ஒன்று உங்கள் மேலே இருக்க வேண்டும், இல்லையென்றால் கிறிஸ்துவின் மேலே வைக்கப்பட்டிருக்க வேண்டும். உங்கள் பாவங்கள் உங்கள் மேலே இருக்கும் என்றால் உங்களுக்கு நியாய தீர்ப்பு வருகிறதா இருக்கிறது. ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய பாவத்திற்காகவும் மரித்த இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் அந்த விசுவாசத்தினாலே உங்கள் பாவம் இயேசுவின் மேலே வைக்கப்பட்டு விட்டது. அவர் உங்களுக்காக அவற்றை சுமந்து தீர்த்து விட்டார். எனவே நியாய தீர்ப்பின் தண்டனை உங்களை விட்டு கடந்து சென்று விட்டது. நீங்கள் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள். இயேசு நமக்காக ஏற்படுத்தி தந்திருக்கிற சமாதானத்திற்கு இந்த காட்டுப்புறா அடையாளமாயிருக்கிறது. இந்த காரணத்தினாலேதான் ஒரு சில பரிசுத்தவான்கள் மட்டுமே சபை எடுத்துக் கொள்ளுதலிலே பங்கு பெறுவார்கள் என்ற நிலை மாறியிருக்கிறது. சிலர் இவ்விதமாய் கருதுகிறார்கள், ஒரு சில மிகவும் புனிதமான பரிசுத்தவான்கள் மட்டுமே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று நினைக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகர் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் இந்த வருகையிலே இயேசு கிறிஸ்துவோடு எடுத்துக் கொள்ளப்பட போகிறார்கள். நாம் அவருடைய அளவற்ற கிருபையினாலே அவ்வாறு எடுத்துக் கொள்ளப்பட போகிறோம். ஏனென்றால் அவர் சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினால்தான் இந்த சமாதானத்தை நாம் பெற்றிருக்கிறோம். தேவனோடு ஒப்புரவாகுதலை அவர் கொடுத்து விட்டார். காட்டுப்புறா இதற்கு அடையாளமாயிருக்கிறது. இந்த காட்டுப்புறா மிகவும் அதிகாலையிலேயே விழித்து விடுமாம். எல்லா பறவைகளை காட்டிலும் இது முதலாவது விழித்து தேவனை துதித்து பாடுகிறது. புதிய நாளுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறது. ஐசக் வாட்ஸ் என்பவர் இதை குறித்து அழகுபட கூறியிருக்கிறார். இவர் உன்னத பாட்டு புத்தகத்தை மிகவும் அதிக காலம் எடுத்து தியானித்த ஒரு மனிதர். குளிர்காலம் சென்றுவிட்டது, பனிமூட்டம் பறந்துவிட்டது, இனி வேனீர்காலம் வந்துவிட்டது என்று வாசிக்கிறோம். பரிசுத்தமான காட்டுப்புறாவின் சத்தத்தை நம்மால் கேட்க முடிகிறது. புதிய மகிழ்ச்சியான ஆண்டை இது நமக்கு அறிவிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா என்று இயேசு கிறிஸ்து கூறுவதை கேட்கும்பொழுது நம்முடைய இருதயம் காற்றில் மிதந்து அவரிடம் செல்கிறது. பூமிக்குரிய எல்லா மகிழ்ச்சிகளையும் பின்னால் தள்ளிவிட்டுவிட்டு அவ்வாறு நம்முடைய இருதயம் அவரை நோக்கி செல்கிறது. அத்தி மரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா என்ற அடையாளங்கள் இளவேனிற் காலத்தினுடையது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா என்று சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:16 இதைத்தான் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 14:2-3 சொல்லும்பொழுது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று கூறுகிறார். என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் கருமையான சகோதரனை சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களையும் அழைக்கிறார். நீங்கள் எழுந்து அவரண்டை செல்வீர்கள் என்றால் அவர் உங்களுக்காக மரித்ததை விசுவாசித்து அவர் என்னுடைய இரட்சகர் என்று தைரியமாய் உங்களால் சொல்ல முடியும் என்றால் நித்திய நித்தியமாய் அவரோடு வாழும்படியாக உங்களை அழைக்க வரும்பொழுது நீங்கள் மகிழ்ச்சியோடு எழுந்து செல்ல முடியும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமேன்.
நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. எசேக்கியேல் 2:6. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27.